தென்றல் ஆகஸ்ட் 2010. நேர்காணல் பகுதியில் ஹேமா ராஜகோபாலன் அவர்களுடன் நித்யவதி சுந்தரேஷ் அவர்களின் ஒரு பேட்டி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். பரதக்கலை இந்திய கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அங்கம். உள்ளத்தில் எழும் உணர்வுகளை உடல் அசைவாலும் வாக்கினாலும் வெளிப்படுத்தும் சாத்விகாபிநயம் மூலம் சமூக பிரஞ்ஞை மிக்க கருத்துக்களை கொண்டு செல்லும் திருமதி ஹேமா ராஜகோபாலன் சிகாகோவில் நாட்டியா நடனப்பள்ளியை நிறுவி நடத்தி கொண்டிருப்பவர். நாட்டியா இந்த ஆண்டு 37வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஹேமா ராஜகோபாலன் இதுவரை 7 முறை தேசிய அளவில் நடன அமைப்பாளருக்கான பட்டங்களையும் நேஷனல் என்டோமென்ட்ஸ் ஃபார் தி ஆர்ட்ஸ் அமைப்பின் விருது, எம்மி அவார்ட், விஸ்வ கலாபாரதி போன்ற பல கௌரவங்களை பெற்றவர். பாரம்பரிய பரதத்தோடு மேற்கத்திய நடனத்தை குழைத்து புதிய சுவைகளையும் மேற்கத்திய இசைக்கு பரதம் ஆடி புதிய வண்ணங்களையும் உருவாக்கும் மாயம் அறிந்தவர். தென்றலுக்காக அவரோடு நித்யவதி சுந்தரேஷ் உரையாடியதிலிருந்து. உங்கள் கலை வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து தொடங்கலாமா? என் நடன வாழ்க்கை 6வது வயதில் துவங்கியது. நான் இந்த இடத்தை தொட முக்கிய காரணம் என் அம்மா. அவர் பரதம் பயின்றவர். கமலா லட்சுமண் போன்ற பெரிய கலைஞர்கள் ஆடுவதை பார்த்து நானும் சின்ன வயதில் ஆடுவேன். என் அம்மாதான் என்னை திருமதி ஸ்வர்ண சரஸ்வதியிடம் சேர்த்தார். அவர் திருமதி பால சரஸ்வதியின் ஒன்றுவிட்ட சகோதரி. 6 மாதத்தில் அரங்கேற்றம் நடந்தது. சுமார் 2.5 மணி நேரம் ஜாவளி சிருங்கார பதவர்ணம் ஆடினேன். பார்த்தவர்கள் என் பூர்வ ஜென்ம பலன் என்று பாராட்டினார்கள். பின்பு குடும்பம் டெல்லிக்கு குடிபெயர்ந்தது. அங்கு தண்டாயுதபாணி பிள்ளை அவர்களின் சகோதரர் பக்கிரிச்சாமி பிள்ளையிடம் நடிகை ஸ்ரீபிரியாவின் தந்தை நடனம் பயின்றேன். வருடத்தின் பல மாதங்கள் சென்னைக்கு சென்று தண்டாயுதபாணி பிள்ளையிடமும் கற்று வந்தேன். அவர்தான் கலாட்சேத்ராவின் முதல் ஆசிரியர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் முன்னிலையில் 9 வயதில் இனி 2வது அரங்கேற்றம் நடந்தது. திருமதி கலாநிதி நாராயணனிடமும் பரதம் பயின்றேன். ராஷ்டிரபதி பவனில் பலமுறை ஆடியிருக்கிறேன். ஓடிசி நிருத்தியத்திற்கு பெயர் போன சோனால் மான்சிங்குடன் இணைந்து நான் பரதநாட்டியம் பல முறை வழங்கியிருக்கிறேன். 17 வயதில் திருமணம், அதற்கு பிறகு ஐரோப்பா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நடன நிகழ்ச்சி நடத்தினேன். அமெரிக்கா வந்த பின் ஏற்பட்ட அனுபவத்தை நினைவு கூறலாமா? நான் அமெரிக்கா வந்திறங்கிய போது இங்கு அதிகம் இந்தியர்கள் இல்லை. இருந்தவர்களும் குட்டை மொழி, உடையில் மாற்றம், உணவில் மாற்றம், என்னிடத்துக்கு தக்கவராக தங்களை மாற்றிக்கொள்ளும் முயற்சியில் சொந்த அடையாளத்தை இழந்து வருவதை பார்த்தேன். நாம் ஏன் புடவை கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதை ஏன் விட்டு கொடுக்க வேண்டும்? பல காய்கறிகளை வேக வைத்து கூழாக கொடுக்கும் கலையை விட தனித்தனியாக சமைக்கும் போது எப்படி சுவையும் அழகும் உண்டோ அதுபோலத்தான் இதுவும். நாமே நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சிப்போமானால் இனிவரும் சந்ததியினர் தங்கள் சுய அடையாளத்தின் கலாச்சாரத்தின் பின்புறங்களை அறியாமலேயே போய்விடலாம். இதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரிந்தது பரதக்கலை. இதன் மூலம் மட்டுமே நான் என் கலாச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று தீர்மானித்தேன். என் நடன நிகழ்ச்சியை பார்த்த சில பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார்கள். 1973 என் குரு திரு தண்டாயுதபாணியின் வழிகாட்டுதலோடு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் 3 குழந்தைகளுக்கு பரதம் கற்றுக் கொடுக்க துவங்கினேன். 1976 இந்த நாட்டிய பள்ளியை துவங்கினேன். நியூயார்க், கனெக்டிகட், டொராண்டோ, வேங்கூவர் என பல இடங்களில் இருந்து மாணவர்கள் விடுமுறைகளில் வந்து கற்க துவங்கினர். இன்றைக்கு இது மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்துள்ளது. வருடத்தில் 2 இந்தியாவிலிருந்து வந்து இசை வித்வான்கள் என் வீட்டில் தங்குவார்கள். ஏப்ரல் முதல் ஜூன் மற்றும் ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையான மாதங்களில் ஆங்காங்கே என் பள்ளியின் மூலம் நடன நிகழ்ச்சிகள் நடத்துவோம். நாம் 3வது தலைமுறையை சந்திக்க தொடங்கிவிட்டோம். பரதம் கற்பதில் அவர்கள் அணுகுமுறை எவ்வாறு உள்ளது? பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு என்ன? இது ஒரு அவசர உலகம். இந்த தலைமுறையினர் எல்லாவற்றையும் வேக வேகமாக அடைந்துவிட நினைக்கிறார்கள். கற்பதில் காட்டும் ஆர்வத்தை மேடை ஏறுவதிலும் காண்பிக்கிறார்கள். பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் வெகு சீக்கிரம் மேடை ஏற வேண்டும் என்றே விரும்புகின்றனர். கோலிவுட், பாலிவுட் நடனங்கள், இறைச்சலான இசை என பலதும் ஆக்கிரமித்துள்ள நிலையில் அதிலிருந்து இவர்களை பிரித்து இக்கலையை கொடுப்பது எளிதல்ல. இந்த தலைமுறைக்கேற்ப சிற்சில மாற்றங்களை செய்து புதிய உத்திகளுடன் பழைய பதங்களையும் கீர்த்தனைகளையும் சேர்த்து கொடுக்க வேண்டி உள்ளது. நம்முடைய குறிக்கோளே உயர்ந்த நம் கலாச்சாரம், பண்பாடு, சம்பிரதாயம் இவர்களை சென்று அடைய வேண்டும் என்பதே. அதை சமயம் ரசிப்பவர்களும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். குரு சிஷ்ய உறவுமுறை பற்றி உங்கள் கருத்து என்ன? குரு சிஷ்ய உறவுமுறை அமெரிக்காவில் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அக்கால பாரதத்தில் குருகுலவாசம் இருந்தது. குருவை இறைவனாக வழிபட்டார்கள். நேர்த்தியான குருவிடமிருந்து கலையின் நுணுக்கங்களை பயின்று நிபுணத்துவம் பெற்ற பிறகே வெளியே வந்தார்கள். மாணவர்களும் கற்றதை அதன் மரபு மாறாமல் வழி வழியாக கொண்டு சென்றார்கள். குருவுக்கென்று தனி மரியாதை இருந்தது. என் குரு என்ன சொன்னாரோ அதையே நான் பின்பற்றினேன். ஒருமுறை தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள் என்னை திரும்ப திரும்ப ஆடச் சொன்னார். நான் ஆடிய போது ஜதி சரியில்லை என்றார். நான் அப்போது ஒரு ஆசிரியையாக இருந்த போதும் எனக்கு என் குரு சொல்வது தவறாக தெரியவில்லை. அது என் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எனக்கு இருந்தது. என் குரு திருமதி கலாநிதி நாராயணன் சொல்லிக் கொடுத்த பதத்தை மேடையில் ஆட இருந்தேன். அவர் நான் ஆடியதை பார்த்துவிட்டு நன்கு பயிற்சி செய்துவிட்டு பின்பு ஆடு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நானும் கடுமையான பயிற்சிக்கு பிறகே மேடையில் அதை ஆடினேன். இங்கே அதை எதிர்பார்க்க முடியாது. இதுவரை எத்தனை அரங்கேற்றங்கள் செய்திருக்கிறீர்கள்? 150க்கும் மேல். 37 வருட கற்பித்தலுக்கு இது பெரிய எண்ணிக்கை அல்ல. அரங்கேற்றம் மட்டுமே என் குறிக்கோள் அல்ல. அது பல வருட பயிற்சிக்கு கிட்டும் ஒரு அங்கீகாரம், அவ்வளவுதான். அதன் முடிவல்ல. 15-16 வயதுக்கு பிறகே அரங்கேற்றம் செய்ய அனுமதிக்கிறேன். மனமும் உடலும் ஒரு சேர லயிக்கும் போதே நல்ல நடனம் வெளிப்படுகிறது. பக்தி அல்லது சிங்கார ரசத்தை ஒருவர் தான் தன்னிலிருந்து பிரிந்து அந்த பாத்திரத்தை உள்வாங்கி தன்னை மறக்கும் போதுதான் வெளிப்படுத்த முடியும். அடவுகள் மிக மிக அவசியம். என் மாணவிகள் 10-15 வருடம் கற்றாலும் முதலில் 20 நிமிடம் அடவுகளை பயிற்சி செய்ய வேண்டும். அரங்கேற்றத்திற்கு பிறகும் நடனம் பயில்வதை தொடர வேண்டும் என்கிற வேண்டுகோளுடன் தான் அரங்கேற்றம் செய்கிறேன். அரங்கேற்ற மாணவியரிடம் நான் பணம் வாங்குவது இல்லை. நீங்கள் பல்வேறு வகை நடனங்கள், பல்வேறு நடன அமைப்புகள், நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து பல நடன நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறீர்கள். அதில் பல புதுமைகளும் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். அது குறித்து சொல்லுங்கள். நடன கல்வி நிலையமாக இயங்கி வந்த எங்கள் பள்ளியை 1994 நாட்டியார் டான்ஸ் தியேட்டர் என்று மாற்றி அரங்கேற்றம் செய்த மாணவிகளை கொண்டு அமெரிக்கா முழுதும் நிகழ்ச்சிகள் நடத்த தொடங்கினோம். கென்னடி அரங்கம், ஸ்மித்சோனியன் அரங்கம் வாஷிங்டன், ஹெம் அரங்கம் பாஸ்டன், இன்னும் பல பிரபல அரங்கங்களில் ஆடியிருக்கிறார்கள். லுக்கிங் கிளாஸ் தியேட்டர் அமைப்பினர் 21 நாட்கள் மியூசிக் ஆப்ரா நடத்தினார்கள். சிக்காகோ தியாகராஜ உற்சவத்தில் சித்திரவீணை கலைஞர் இசை அமைக்க நாங்கள் நடனம் ஆடினோம். July 31 அன்று மாடர்ன் டான்ஸ் கம்பெனியுடன் இணைந்து நிகழ்ச்சி நடத்த உள்ளோம். அதில் ஜாஸ் இசை, மாச்சா, ரவிசங்கர் போன்ற இசை இடம் பெறுகிறது. இது போன்று ஏராளமான நிகழ்ச்சிகளை இங்கும் வெளிநாடுகளிலும் நடத்தியிருக்கிறோம். AR ரஹ்மான் பாடல்களுக்கு நடனம் அமைத்திருக்கிறீர்கள். ஒரு செவ்வியல் கலையான பரதத்தை சினிமா இசையுடன் சேர்த்து உருவாக்கும் முயற்சி அக்கலையின் செவ்வியல் தன்மையை சிதைக்க கூடுமா? நல்ல கேள்வி. பரதத்தை உருவாக்கிய பரதமுனியே வேதங்களை மக்களிடம் கொண்டு செல்ல ஒலி ஒளி வடிவில் உருவாக்கியதே பரதம். பரதம் 4 முக்கிய லட்சணங்களை கொண்டது. லௌஷ்டகம், நிற்கும் நிலை, முத்திரை, அங்கக்ஷேத்திரம் என்பன அவை. கை எப்போது எந்த அளவு உயர்த்தப்பட வேண்டுமோ, எவ்வளவு அசைவுகள் தர வேண்டுமோ அதை சரியான அளவில் செய்ய வேண்டும். இதுதான் இக்கலையின் இலக்கணம், மரபு. இதில் வழுவாது இருப்பதுதான் முக்கியம். சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த நடத்தப்படும் நடனங்களில் பழைய பதங்களையோ கீர்த்தனைகளையோ உபயோகிப்பது கடினம். மனிதர் நடுவே வித்தியாசம் இல்லை என்பதை நந்தனார் சரித்திர நாட்டிய நாடகமாக கொடுக்கும் பொழுது மிக மிக மெதுவாக ஊர்ந்து செல்வது போல் ஆடினால் பார்ப்பவர்களுக்கு அறுத்துவிடும். அதற்கு புதிய உத்திகள் தேவைப்படுகின்றன. செவ்வியல் நேர்த்தி மாறாமல், பரத எல்லைகளுக்கு உட்பட்டு மரபு மீறாமல் இக்கலையை வழங்குவது சாத்தியம். வழி வழியாக கற்றதை எந்த புதுமையும் செய்யாமல் தருகிற போது ஆடுபவர்களிடம் தொய்வும் பார்ப்பவர்களிடம் சலிப்பும் வர வாய்ப்புள்ளது. இந்த தலைமுறையைச் சேர்ந்த உங்கள் மகள் கிருத்திகாவும் ஒரு நல்ல நடன கலைஞர். அவரை பற்றி சொல்லுங்களேன். கிருத்திகா ஒரு சிறந்த நர்த்தகி, நல்ல நடன அமைப்பாளர். தன்னுடைய 16 வயதில் அரங்கேற்றம் செய்தவர். கிருத்திகா நடனத்திற்காக பல பரிசுகளை வென்றவர். உலக புகழ்பெற்ற செல்லோ இசைக்கலைஞர் யோயோ மா செல்லோ வாசிக்க அதற்கு 13,000 பேர் கலந்து கொண்ட விழாவில் நடனம் ஆடியிருக்கிறார். தன்னுடைய இளங்கலை பட்டத்தையும் பணியையும் விட்டுவிட்டு தன்னை நாட்டியத்திற்கே அர்ப்பணித்துக் கொண்டவர். ராம் சீதா என்ற பெயரில் அவர் நடத்திய நாட்டிய நிகழ்ச்சிக்காக அவருக்கு ஜெஃபர்சன் விருந்து பரிந்துரைக்கப்பட்டது. நியூ ஆர்லியன்ஸ் சூறாவளியில் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி திரட்டும் முகமாக வாஷிங்டனில் ஒரு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போதைய ஜனாதிபதி பில் கிளின்டன் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற இருந்தது. இதற்கான நடனத்தை மிக நேர்த்தியாக பல மணி நேரம் உழைத்து அமைத்திருந்தார். பல நடனங்கள் நடைபெற்றன. கிருத்திகா பங்கு பெறுவதற்கு முன்னரே கிளிண்டன் கிளம்ப போவதாக அறிவிக்கப்பட்டது. கிருத்திகா நிகழ்ச்சி அமைப்பாளரை சந்தித்து தங்களின் சாஸ்திரிய நடனம் பற்றியும் பல மணி நேர பயிற்சி பற்றியும் கூறி கிளிண்டன் எதிரில் தன் நடனம் நிகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை அறிந்த கிளிண்டன் நடனத்தை இருந்து ரசித்து பார்த்ததோடு கிருத்திகாவையும் பாராட்டியும் சென்றார். இந்தியாவில் இருப்பது போன்றே இங்கும் இசை நடனத்திற்காக போட்டிகள், உற்சவங்கள், விழாக்கள் நிகழ்கின்றன. இந்நிகழ்ச்சிகளை நடத்தும் அமைப்புகள் அதற்கான நடுவர்களை இன்றளவும் இந்தியாவிலிருந்து வரவழைக்கிறார்கள். ரசிகர்களும் காண ஆர்வத்துடன் செல்கின்றனர். இதற்கு காரணம் என்ன? அவர்கள் தொழில் வல்லுநர்கள் என்கிற அடையாளமே காரணம். இந்தியாவில் இருந்து வருபவர்களுக்கு உள்ள தொழில்முறை ஆர்வம், ப்ரொஃபஷனலிசம் இங்கு உள்ளவர்களுக்கு இல்லை. அந்த அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை, அல்லது அந்த உயரத்தை இன்னும் எட்டவில்லை என்றே கூறலாம். இங்குள்ள நமது அமைப்புகள் இந்தியாவில் இருந்து வருபவர்களுக்கு இருப்பிட பயணச் செலவுகளை ஏற்றுக்கொள்வதைப் போல் உள்நாட்டு கலைஞர்களின் செலவுகளை ஏற்பதில்லை. தமிழ் மன்றங்களும் மற்ற நுண்கலை அமைப்புகளும் இங்குள்ள கலைஞர்களை ஊக்கப்படுத்தி நிகழ்ச்சிகள் நடத்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தொழில்துறை வல்லுநர்கள் என்கிற அடையாளம், அங்கீகாரம் எங்களுக்கும் கிடைக்கும். அமெரிக்கா முழுவதும் உள்ள பரத ஆசிரியர்களை அழைத்து அவர்கள் கற்பிக்கும் முறை, அவர்கள் பாணி ஆகியவை குறித்து கருத்தரங்கம் நடத்த இருக்கிறேன். ஒவ்வொரு மொழியும் முறையும் வித்தியாசமான நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறேன். நடனத்தில் புதுமை புகுத்த வேண்டும், இதில் தொய்வு வரக்கூடாது என்பதில் விழிப்பாக இருக்கிறேன். இந்த கலை அடுத்தடுத்த தலைமுறை சென்றடைய வேண்டுமானால் இங்குள்ள கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். அமெரிக்காவில் நமது கலைகளுக்கான விமர்சன சூழல் எப்படி இருக்கிறது? இந்தியாவில் இசைக்கும் நடனத்திற்கும் இருக்கும் விமர்சனங்கள் போன்று இங்கு இல்லை. இதனால் ஒப்பீட்டளவில் பரத நிகழ்ச்சிகளின் நேர்த்தி மக்களுக்கு தெரிய வராமல் போகிறது. நல்ல விமர்சகர்கள் வர வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? பரதம் ஒரு மொழி, அதன் மூலம் எந்தவித உயர்ந்த விழுமியங்களையும் கொண்டு செல்ல முடியும். கலையை கலையாக பாருங்கள், மேடையேறுவது மட்டுமே குறிக்கோள் என்று இருப்பது, அது இயலாவிட்டால் ஆசிரியரை மாற்றுவது போன்ற செயல்களை செய்யாதீர்கள். இவ்வறிய கலை அடுத்த தலைமுறைகளுக்கு செல்ல வேண்டும். உரையாடல் நித்யவதி சுந்தரேஷ். அமெரிக்காவில் அப்படி அல்ல. ஒருமுறை சிகாகோவில் அமெரிக்க பள்ளி ஒன்றில் நம் நடனத்தை அறிமுகப்படுத்தி இந்தியா அதன் மொழி கலாச்சாரம் பற்றி சொல்ல சென்ற போது சில மாணவர்கள் மேசை மீது அமர்ந்திருந்தனர். சிலர் சாப்பிட்டு கொண்டும் கால் மேல் கால் போட்டு கொண்டும் அமர்ந்தபடி இருந்தனர். அருகில் இருந்த ஆசிரியரிடம், எங்கள் ஊரில் ஒரு ஆசிரியரை இவ்வாறு நடத்துவதில்லை, அது மரியாதை குறைவானது என்றேன். அவர், இந்த நாட்டில் ஆசிரியர் மாணவர் உறவு முறை அப்படி இல்லை, இந்த குழந்தைகளுக்கு அது தெரியாது. தான் கற்றதை தன்னிடம் கற்க வரும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அல்லது ஓர் கடத்தியாக செயல்படுவது என்பதே ஆசிரிய பணி. பெயர் சொல்வதோ அமரும் முறையோ அக்குழந்தைகளின் சௌகரியமே தவிர மரியாதை குறைவு அல்ல என்றார். எனக்கும் சரியென்றே பட்டது. என்னை நானே மாற்றிக்கொண்டேன். என் அணுகுமுறையும் மாறியுள்ளது. ஒரு ஆசிரியர் ஒரு நல்ல நண்பனாக இருந்து கற்பித்தலே இங்கு ஏற்புடையதாக உள்ளது. மேற்கத்திய நடனம் நடக்கும் அதே மேடையில் பரதத்தையும் நடத்தலாமா? என் கலாச்சாரத்தை, பக்தியை, பாவத்தை நான் என் கலையின் மூலம் கொண்டு செல்கிறேன். அங்கே பாலே, ஐரிஷ் நடனத்தை பார்க்க வருபவர்கள் பரதத்தையும் பார்க்கிறார்கள். அன்றைக்கு பரதம் என்கிற கலையின் அறிமுகம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அடுத்த முறை அவர்கள் பரதத்தையே தேடி சென்று பார்க்கலாம். இதன் மூலம் இந்த பாரம்பரியமிக்க கலையை மிக அதிகமான மக்களிடம் கொண்டு செல்ல முடிகிறது. மேலும் யோக பயிற்சி மூலம், தியானத்தின் மூலம் எந்த அமைதி உடலிற்கும் மனதிற்கும் கிடைக்குமோ அந்த பலன் பரதத்தின் மூலம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அரிய பொக்கிஷத்தை நான் எல்லா இடங்களுக்கும் பல்வேறு தரப்பினருக்கும் கொண்டு செல்கிறேன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.